குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அரிசியில் சிக்கல், எடுக்கப்பட்டுள்ள அவசர நடவடிக்கை. மோடியை போன்றவர் ரணில், டயானா கமகி புகழாரம். ஊழியர் சேமலாப நிதியம் பெறுவோருக்கு மகிழ்ச்சி தகவல். எனக்கு எதிரிகள் இல்லை, 220 லட்சம் பேரும் எனது நண்பர்களே. எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் போது சர்வதேசத்திற்கு செய்தியொன்றை சொல்ல முடியும், ஸ்ரீதரன் எம்பி கருத்து. மீண்டும் ஆரம்பமாகும் இலங்கை இந்திய பயணிகள் கப்பல் சேவை. வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த சிறுமி, ஜாலில் பரிதாபம். இலங்கையில் இறப்புகள் அதிகம் இடம்பெற அரசாங்கத்தின் செயற்பாடே காரணம், ரவிகரன் குற்றச்சாட்டு. இலங்கையில் பிறப்பு வீதத்தில் வீழ்ச்சி, எச்சரிக்கும் பதிவாளர் திணைக்களம். கோட்டாவுக்கு வழங்கிய அதே ஆதரவை போன்று என்னையும் ஆதரியுங்கள், ஸ்வீடனில் அனுர கோரிக்கை. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் அரசு திட்டத்தில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவசர விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த பின்னணியில் பல பிரதேசங்களில் காலாவதியான அரிசி விநியோகிக்கப்படுவதாகவும் அரிசிக்கு பணம் அறவிடப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வேலைத்திட்டம் முறைகேடுகளின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அமைச்சு மட்டத்தில் கண்காணிப்பு குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நரேந்திர மோடி எப்படியோ அதுபோலவே இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. இந்த இருவரும் தேர்தல்களில் நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் டயானா கமகி தெரிவித்தார். இதுதொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், சவாலான சூழ்நிலையிலேயே இந்த நாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றார். அவர் இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த நாடு சிறந்த நிலையில் இருந்திருக்கும். அதனை அவர் தனது செயல் மூலம் நிரூபித்துள்ளார். இந்தியாவில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகின்றது. அந்த தேர்தலில் பிரதமர் மோடி நிச்சயம் வெற்றி பெறுவார். அவர் மீண்டும் பிரதமர் ஆவார். அவர் இந்தியாவை நேசிக்கின்றார். இந்தியாவில் நரேந்திர மோடி போல்தான் இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செயல்பட்டு வருகின்றார். அவர் நிச்சயம் ஜனாதிபதியாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது 8% உள்ள வட்டி வீதம் 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கும் நோக்கில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தற்போது சீரான முறையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரஞ்சித் சேமலாப்பட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி சுமார் 27 லட்சத்துக்கும் அதிக ஊழியர்களின் சேமலாப நிதியம் இந்த வட்டி வீத அதிகரிப்பின் மூலம் பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்றும் நிதிராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் எனக்கு எதிரிகள் இல்லை, 220 லட்சம் பேரும் எனது நண்பர்களே என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 166வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை ஊரபல மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். பாடசாலை நிகழ்வு ஒன்றில் நான் நண்பர்களே என விழித்தேன். இந்த மாணவர்கள் கூட எதிரிகள் அல்ல, நண்பர்கள். நட்பின் கரமே நீட்டப்பட்டது. பிள்ளைகளுக்கான நிலைபேறான வளமான கல்விக்கு உதவிக்கரம் நீட்டவே பாடசாலைகளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நண்பர்களை என்று விழித்து பேசுவதையும் சிலர் விமர்சித்து வருகின்றார்கள். இனம், மதம், வர்க்கம், கட்சி, சாதி வேறுபாடுகின்றி 220 லட்சம் மக்களும் எனது நண்பர்களே. வாக்குகளை சுட்டிக் கொள்வதற்காகவே சிங்களம் மட்டும் தமிழ் மட்டும் என்று கூறி பிரிவினைகளை தோற்றுவிக்க முனைகின்றனர். இந்த பொய்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார். 18 லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம் இறக்கும் போது சர்வதேசத்திற்கு செய்தியொன்றை சொல்ல முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான எண்ணங்கள், கருத்துக்கள் பரவலாக முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக அவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த பொது வேட்பாளர் எடுக்கப்படுற வாக்குகள் சில வகைகளில் ஆக குறைந்ததாக இருக்குமானால் அது ஒரு தோல்வியாக வராதா என்ற எண்ணங்களும் தமிழ் மக்களிடம் உண்டு. அதனை விட எல்லா தமிழர்களும் வாக்களிப்பார்களா, ஒரு ஜனாதிபதியாக வர முடியுமா தமிழர், இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. இலங்கையினுடைய சட்டப்படி ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் 99% அல்ல, 99% வரைக்கும் கூட அது இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழர்கள் தங்களுடைய தேசிய அபிலாசைகளை, அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் பரவலாக எல்லோரிடம் இருக்கின்றது. அந்த வகையில்தான் நான் கட்சி ரீதியாக இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் முன்வைப்பது, நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுக்கான தேசிய அபிலாசைகளை, இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை சிங்கள மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லுது. எங்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு முன்வைத்தல், இந்த அடிப்படை கொள்கைகளை வெளிப்படுத்தும் வகையிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் கூட இந்த செய்தியை உலகத்தை கொண்டு செல்லுதல், அது இலங்கையினுடைய சட்டத்துக்குட்பட்ட வகையில் நாங்கள் அந்த தேர்தலை சந்திக்கின்றதாக இது இருக்கும் என்ற வகையில் தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன.
படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் டி சிவராம் அவர்களின் 19வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி கோரிய போராட்டமும் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக மையம் மற்றும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் என்பன இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளது. இதன்போது படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் டி சிவராம் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. நினைவேந்தலை தொடர்ந்து நினைவு தோவிக்கு முன்பாக இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் ஊடக சுதந்திரத்தினை வலியுறுத்தியும் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைக்காக சிவகங்கை எனும் கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 150 பயணிகள் பயணிப்பதற்கான வசதிகளை கொண்ட இந்த கப்பலில் பயணிப்பதற்கு இருவழி கட்டணமாக வரிகள் உள்ளடக்கப்பட்டு 34,200 ரூபாவை அறவிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கப்பலில் பயணிக்கும் பயணியொருவர் 60 கிலோகிராம் எடையுடைய பொருட்களை எடுத்து செல்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் பொதியொன்றின் எடை 20 கிலோகிராமுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவைகளை மீள ஆரம்பிக்கும் வகையில் நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி ஆரம்பித்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது. மக்களை துன்புறுத்தி கொண்டிருப்பதனால் மக்கள் இலங்கையில் இருக்க முடியாமல் வெளிநாடுகளுக்கு ஓடுகின்றார்கள். அத்துடன் அரசாங்கத்தின் செயற்பாட்டால் முதல் இருந்ததனை விட தற்போது இறப்புகள் அதிகமாக உள்ளது என்று முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். கரியல் வயல் சுண்டிக்குளம் பகுதிகளை அண்மித்துள்ள 130 நபர்களுக்கு எதிராக வனஜீவராசிகள் திணைக்களத்தினரால் வழக்கு தாக்கல் செய்துள்ள இடங்களுக்கு நேற்று தினம் களவிஜயம் மேற்கொண்டு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார்.
ஒரு 5-6 தலைமுறையாக 1901ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த காணிகள் இருந்ததற்கான ஆவணங்களை அந்த மக்கள் வைத்துக் கொண்டிருக்கும் போது, நீங்கள் அதுக்கு பிறகு நாட்டை சுதந்திரம் அடைந்த என்று சொல்லி 1948ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அட்டகாசமான செயல்பாடுகளை இந்த மக்களுக்கு செய்து வந்தால் இந்த மக்கள் எங்கே போவது சாப்பாட்டுக்கு? நெல் விளைக்க வேண்டாமா அல்லது சிறுதானிய பயிர் செய்ய வேண்டாமா? நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அரசாங்கமானது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள்தான் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும். இது மக்களை துன்புறுத்தி கொண்டு இருப்பவர்களை கொண்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருப்பதென்றால் யோசிச்சு பாருங்க. எங்கட சனம் படுற பாட்டை சனம் இதாலதான் உங்களோட அட்டூழியங்களால்தான் சனம் இங்க இருக்க முடியாமல் சனம் வெளிநாடுகளுக்கு ஓடுறதும் அல்லது தாங்களே ஏதோ ஒரு வகையில் இப்ப பாருங்க, முதல் இருந்த மக்களை விட இப்பதான் இறப்புகள் அதிகம். இந்த இறப்புகள் அதிகமாக வாரதுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணம். இங்க நீங்க தமிழர்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும், இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள், இந்த நாட்டின் ஆதிகால பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் தான். இப்படி இருக்க தமிழர் அடக்கி ஒடுக்கி கொண்டு விடுதலை புலிகள் என்ற காலத்தில் நிம்மதியாக இருந்தவர்கள் தமிழர்கள்.
இதேவேளை இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதத்தில் கணிசமான வீழ்ச்சி அவதானிக்கப்பட்டுள்ளது. எனினும் வருடாந்த இறப்புகளின் எண்ணிக்கை 2020 அதிகரித்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2020 முன்னர் சுமார் 3,25,000 இருந்த வருடாந்த பிறப்புகளின் எண்ணிக்கை தற்போது 2,80,000 குறைந்துள்ளது. இதனை திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்திரணி லக்ஷிகா கணேபல தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 2020 முன்னர் அவதானிக்கப்பட்ட 1,40,000 என்ற அளவில் இருந்த மரண எண்ணிக்கை 2020 பின்னர் 1,80,000 அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இதற்கான காரணங்களை அவர் குறிப்பிடவில்லை. இந்நிலைமை இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சியை பாதகமாக பாதிக்கும் என்று பதிவாளர் நாயகம் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆவரங்கள் பகுதியில் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இதன்போது ஆவரங்கள் கிழக்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சஸ்மிகா என்ற 5 சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமிக்கு கடந்த திங்கட்கிழமை காய்ச்சல் ஏற்பட்டது. இந்நிலையில் அச்சுவேலி வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் காய்ச்சல் சுகமானது. பின்னர் வெள்ளிக்கிழமை மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டது. இந்நிலையில் சனிக்கிழமை மீண்டும் அச்சுவேலி வைத்தியசாலையில் சிறுமிக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. பின்னர் கோவிலொன்றுக்கு கொண்டு சென்று நூல் போடப்பட்டது. பின்னர் திடீரென்று சிறுமிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அச்சுவேலி வைத்தியசாலையை கொண்டு சென்ற வேளை சிறுமி பரிதாபகரமாக உயிரிழந்தார். சடலம் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 2019 ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வெளிநாட்டு இளைஞர்கள் முக்கிய பங்காற்றியதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஆண்ட்ரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் பிரதான தெரிவாக தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தற்போது அமைப்பு மாற்றம் மற்றும் இலங்கைக்கான புதிய மாற்றத்திற்காக பிரச்சாரம் செய்து வருவதாகவும், அந்த மாற்றத்தை செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தியே அவர்களின் விருப்பமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். ஸ்வீடனில் உள்ள இளைஞர்களை இலங்கைக்கு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது தேசிய மக்கள் சக்தி ஆதரவை பெற இணைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கையில் உள்ள உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அவர்களுக்கு இதனை கோருமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் தேர்தல்களில் வெளிநாட்டு இளைஞர்கள் முக்கிய சக்தியாக இருப்பதாக தெரிவித்த ஆண்ட்ரகுமார் திசநாயக்க, அதிகாரத்தை பெறுவதற்கும் அதிகாரத்தை பெற்ற பின்னர் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இன்று நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வட மத்திய, சப்டஹம்வா, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், முனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படுகின்ற அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும். இதன்போது போதியளவு நீர் அருந்துதல், முடிந்தவரை நிலையான இடங்களில் ஓய்வெடுத்தல், வெட்ட வழியில் நடமாடுவதை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் தொடர்ந்தும் மிகவும் வறண்ட காலநிலை மற்றும் இரவில் கடும் பனிமூட்டம் காணப்படுகின்றது. இரவு நேரங்களில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பனிமூட்டம் காணப்படுவதால் எதிர்த்து செயல் செல்கின்ற வாகனங்களை பார்க்க முடியாதவாறு அந்த வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்.